أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
حضرت مسیح موعود علیہ الصلاۃ والسلام ایک جگہ فرماتے ہیں
حضرت مسیح موعود علیہ الصلاۃ والسلام ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஈமானை உறுதிப்படுத்துவதும் இறைவனின் இருப்பை மக்களுக்கு நிரூபிப்பதும் எனது வருகையின் நோக்கமாகும். ஏனெனில் எல்லா சமுதாயத்தின் ஈமானின் நிலையும் மிகவும் பலவீனமாகிவிட்டது. மறுமை என்பது வெறும் கட்டுக்கதை என்றே நம்பப்படுகின்றது. உலகத்தின் மீதும் அதன் சுகபோகங்களின் மீதும் உள்ள அளவிற்கு நம்பிக்கையும் நேசமும் இறைவனின் மீதும் இறுதி நாளின் மீதும் இல்லை என்று மனிதர் ஒவ்வொருவரின் செயல்களும் நிரூபிக்கின்றன. நாவுகளில் ஏராளமான பேச்சுக்கள் உள்ளன, ஆனால் உள்ளங்களிலோ உலகத்தின் மீதுள்ள நேசம் மிகைத்துள்ளது. ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த நிலையில்தான் யூதர்கள் இருக்க கண்டார்கள். ஈமானின் பலவீனத்தின் விளைவாக யூதர்களின் நல்லொழுக்க நிலைகளும் மிகவும் மோசமாக இருந்தன. இறைவனின் மீதுள்ள நேசம் நீங்கிவிட்டது. இப்போது என்னுடைய காலகட்டத்திலும் இதுவே நிலையாகும். ஆகவே சத்தியம் மற்றும் ஈமானின் காலம் மீண்டும் வந்திடவும் உள்ளங்களில் இறையச்சம் உருவாகிடவும் நான் தோன்றியுள்ளேன். இதுவே எனது வருகையின் முக்கிய குறிக்கோளாகும். வானம் மீண்டும் பூமிக்கு அருகில் வரும், அது மிக தூரம் சென்ற பிறகு என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது. நாம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்ததாக வாதம் புரிகின்றோம். நாம் எந்த அளவிற்கு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தை பூர்த்தி செய்கின்றோம் என்று நாம் நம்மையே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நான் ஈமானை உறுதிப்படுத்த வந்துள்ளேன் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நமது ஈமான் உறுதிப்பாட்டின் பக்கம் வளர்ந்து வருகின்றதா என்று நாம் நம்மையே ஆய்வு செய்ய வேண்டும். இறைவனின் இருப்பு நிரூபணம் ஆவதன் மூலம் ஈமான் உறுதி பெறும் என்று அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தாலாவின் மீது முழுமையான உறுதிப்பாட்டின் மூலம் ஈமான் உறுதி பெறுகின்றது. உலகத்தின் மீது உள்ள மோகம் இன்றைய காலத்தில் அதிகரித்து வருகின்றது. இறைவனின் பக்கம் சிந்தனை அதிகரிப்பதற்கு பதிலாக உலகத்தின் பக்கம் சிந்தனை அதிகரித்து வருகின்றது. இறைவனின் மீது இருக்க வேண்டிய உறுதிப்பாடு இரண்டாம் பட்சமாக மதிக்கப்படுகின்றது. உலக பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றுவிட்டன. நாம் அக்கம் பக்கம் பார்வையிட்டால் இந்த நிலைதான் எங்கும் தென்படுகின்றது. ஆனால் இன்று உலகம் பௌதிக பொருட்களையே நம்புகின்றது என்று அறிந்து கொள்வதற்காக மட்டும் அக்கம் பக்கம் பார்வையிடக்கூடாது. மாறாக நாம் உலக சாதனங்களின் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளோமா அல்லது இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோமா என்று நம்மை ஆய்வு செய்வதற்காக பார்வையிட வேண்டும். நாம் பையத் செய்த பிறகும் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய அளவிற்கு அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் நமது பையத் பலன் தராது. நாம் நம்மை அஹ்மதி என்று கூறுவதும் மதிப்பற்றதாகும். இன்று நாம் இறைவனை மகிழ்விப்பதை விட அதிக முக்கியத்துவமாக கருதி உலக எஜமானர்களை மகிழ்விக்கின்றோம் என்றால் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க மாட்டோம். அவர்களிடம் செய்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுபவர்களாக மாட்டோம். நாம் உலக சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மார்க்க போதனைகளை விட அதிக முக்கியத்துவம் வழங்கினால் நாம் நம்மை அஹ்மதிகள் என்று கூறுவதில் எந்த பயனும் இல்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் இறைவனின் மீது நம்பிக்கை கொள்கின்றோம், இறைவனையே எல்லாரையும் விட பெரியவன் என்று நம்புகின்றோம், அல்லாஹ்வின் மீதுள்ள நேசம் மற்ற எல்லா நேசத்தையும் விட மிகைத்துள்ளது என்றெல்லாம் நாம் நாவினால் கூறுகின்றோம். ஆனால் செயல்பூர்வமாக பார்த்தால் நமது உள்ளத்தில் உலக மோகம்தான் மிகைத்துள்ளது. நமக்கு பக்கத்தில் நாலாபுரமும் முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களாகிய ஒவ்வொருவரும் உலக பேராசைகளில் மூழ்கியுள்ளனர். உலகத்தின் கேளிக்கைகளும் வெட்கக்கேடுகளும் இறைவனை நினைவு கூறுவதை பின்னால் தள்ளிவிட்டன. முஸ்லிம்களுக்கு ஐவேளை தொழுகைக்கான கட்டளை உள்ளது. அல்லாஹ் தாலாவின் விருப்பம் மற்றும் அன்பின் காரணமாக இந்த இறை வணக்கத்தின் கட்டளை உள்ளது. ஆனால் நமது செயல்பூர்வமான நிலை இதற்கு நேர் மாற்றமாக உள்ளது. இந்த அடிப்படையில் ஓர் அஹ்மதி பிறரை பார்க்கும்போது முதலில் தமது நிலையை ஆய்வு செய்து பார்ப்பது அவசியமாகும். நாம் நமது தொழுகைகளை இறைவனின் கட்டளையின் அடிப்படையில் தொழுகின்றோமா இல்லையா? அல்லாஹ் தாலாவின் கட்டளையின்படி நாம் நமது இறை வணக்கங்களை செலுத்துகின்றோமா இல்லையா? இல்லை என்றால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கமாகிய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் மறுக்கின்றோம். சத்தியத்தின் காலத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களின் வருகையின் நோக்கமாகும். மேலும் வானத்தை பூமிக்கு அருகில் கொண்டு வருவதே அவர்களின் வருகையின் நோக்கமாகும். அதாவது இறைவனுடன் உயிருள்ள தொடர்பை ஏற்படுத்துவதே அவர்களின் வருகையின் நோக்கமாகும். நிச்சயமாக நமது ஈமான் மற்றும் செயல்களின் குறைபாட்டினால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதம் மறுக்கப்படுவதில்லை. ஆனால் அவர்களின் தோற்றத்தின் மூலம் இறைவன் வழங்கிய அருள்கொடைகளை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக முடியாது. அப்படியென்றால் நாம் ஈமான் கொண்டோம் என்று கூறுவதும் வெறும் வாய்ப்பேச்சு மட்டுமே ஆகும். ஆகவே ஒருவர் மற்றவரை பார்த்து அவருடைய ஈமானின் நிலை எப்படி இருக்கின்றது, அவருடைய செயல்களின் நிலை எவ்வாறு உள்ளது, அதில் என்ன பலவீனங்கள் உள்ளன என்று ஆராய்வதற்கு பதிலாக ஒவ்வொரு அஹ்மதியும் தன்னை தானே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவர் தாம் என்ன செய்கின்றோம் என்றும் எந்த அளவு பையத் நிபந்தனைகளை பூர்த்தி செய்கின்றோம் என்றும் எந்த அளவு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குறிக்கோளை நிறைவேற்றுகின்றோம் என்றும் எந்த அளவிற்கு நல்ல காரியங்களை செய்ய முயற்சி செய்து வருகின்றோம் என்றும் எந்த அளவு நமது நல்லொழுக்க நிலைகளை சீர்திருத்துகிறோம் என்றும் நான் உலகத்தை விட மார்க்கத்திற்கு அதிக முன்னுரிமை வழங்குவேன் என்று தான் செய்த வாக்குறுதியை எந்த அளவிற்கு நிறைவேற்றுகின்றோம் என்றும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம் முன்னால் பையத்தின் 10 நிபந்தனைகளை வைத்தார்கள். நீங்கள் எனது ஜமாத்தில் இணைய விரும்பினால் அல்லது உண்மையான முறையில் எனது ஜமாத்தை சேர்ந்தவராக இருக்க விரும்பினால் பிறகு என்னுடன் உறுதியான தொடர்பு கொள்ள வேண்டும். பையத்தின் இந்த 10 நிபந்தனைகளையும் பின்பற்றி நடந்தால்தான் இதை செய்வது சாத்தியமாகும். இதனால் உங்களது ஈமானும் உறுதிப்படும், உங்களது நல்லொழுக்க நிலைகளும் வளர்ச்சி பெறும் என்று கூறினார்கள். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் மிகவும் வேதனையோடும் வலியுறுத்தியும் அறிவுரை கூறியுள்ளார்கள். நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் என்றும் என்னிடம் பையத் செய்தவர்கள் என்றும் கூறுகின்றீர்கள் என்றால், என்னிடம் பையத் செய்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் தூய மாற்றம் ஏற்படவில்லை என்றால் உங்களுக்கும் பிறருக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆகவே நமது நன்மைகளின் தரம் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு உயர வேண்டும். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்மிடம் பையத் செய்தவர்களுக்கு பல்வேறு சமயங்களில் அறிவுரை கூறினார்கள். அவற்றை நான் எடுத்துக் கூறுகின்றேன். அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், சம்பிரதாய அடிப்படையில் பையத் செய்வது பயனளிக்காது. இப்படி பையத் செய்வதால் இறைவனின் அருளை பெற முடியாது. பையத் செய்வதற்காக அல்லாஹ் தாலா விதித்துள்ள அருள் கொடைகளை பெற முடியாது. அவர்கள் கூறுகின்றார்கள், அன்பு மற்றும் நல்லொழுக்கத்துடன் தன்னை வளர்ச்சி அடைய செய்து பையத் செய்தவருடன் இணைந்து விட வேண்டும். இறைவனுடன் உறுதியான தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த தொடர்புகளை வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும். நேர்வழியை தேடுபவர் இந்த தொடர்பை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால், அதாவது அல்லாஹ்வுடனும் அவர் யாரிடம் பையத் செய்துள்ளாரோ அவருடனும் தொடர்பை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய புகார் பயனற்றதாகும். அதாவது இறைவன் வாக்குறுதி அளித்த அருள் கொடைகள் எனக்கு கிடைக்கின்றன என்று கூறுவதும் பயனற்றதாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், முடிந்தவரை அன்பு மற்றும் விசுவாசத்தின் தொடர்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மனிதன் தனக்கு நேர்வழி காட்டுபவருடன் ஒன்றிவிட வேண்டும். கொள்கை அடிப்படையிலும் செயல் அடிப்படையிலும் ஒன்றிவிட வேண்டும். அதாவது யாரிடம் பையத் செய்துள்ளீர்களோ அவருடைய வழியை பின்பற்றுங்கள். மேலும் கொள்கைகளை நம்புவதன் அடிப்படையிலும் அவர் எதிர்பார்க்கும் தரத்தை அடையுங்கள். உண்மை மற்றும் இறை வணக்கத்தின்பால் விரைவாக குனிய வேண்டும். நீங்கள் என்ன பெற்றீர்கள் என்று காலை முதல் மாலை வரை உங்களை ஆய்வு செய்து பாருங்கள். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், பையத் செய்வதால் மட்டும் இறைவன் திருப்தி கொண்டு விடுகின்றான் என்று எண்ணாதீர்கள். இது வெறும் தொலியாகும். சத்து இதன் உள்ளே இருக்கின்றது. வெளியே தொலியும் உள்ளே சத்தும் இருப்பதுதான் பெரும்பாலும் இயற்கை நியதியாகும். தொலி எதற்கும் பயன்படுவதில்லை, சத்துதான் பயன்படுகின்றது. சிலவற்றில் சத்து இருப்பதே இல்லை. உள்ளே மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் இல்லாமல் காற்று மட்டும் கொண்ட முட்டையை சில நேரம் கோழிகள் இடுகின்றன. இது எதற்கும் பயன்படாது. அந்த ஓடு குப்பையை போன்று எரியப்படுகின்றது. அவ்வாறே பையத் செய்து ஈமான் கொண்டதாக வாதம் புரிந்து அதனுள் சத்து ஏதும் இல்லை என்றால், அதாவது பையத் மற்றும் ஈமானின் உண்மைத்துவம் தெரியாமல் இருந்தால், அதன்படி செயல்களும் இல்லை என்றால் அவர் அச்சம் கொள்ள வேண்டும். நேரம் வரும்போது லேசாக மோதினாலும் காற்று முட்டையை போன்று உடைந்து நொறுங்கி விடுவார். பிறகு அவர் எரியப்பட்டு விடுவார். ஆகவே பையத் செய்து ஈமான் கொண்டதாக வாதம் புரியும் நபர் தன்னை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நான் வெறும் ஓடாக இருக்கின்றேனா அல்லது சத்தாக இருக்கின்றேனா என்று பார்க்க வேண்டும். சத்து உருவாகாத வரை ஈமான், அன்பு, கட்டுப்பாடு, பையத், நம்பிக்கை, கீழ்ப்படிதல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வாதம் புரிபவர் உண்மையாளர் அல்ல. நான் ஈமான் கொண்டுள்ளேன், நான் நேசம் கொள்கிறேன், நான் முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பவன், நான் பையத் செய்துவிட்டேன், நான் நம்பிக்கை கொள்கிறேன், நான் முஸ்லிமாவேன் என்று கூறுவது யாவும் வெறும் வாய்ப்பேச்சு மட்டுமே ஆகும். எனவே பையத் செய்த பிறகு ஈமானில் வளர்ச்சி பெற வேண்டும், நேசத்திலும் வளர்ச்சி பெற வேண்டும். அல்லாஹ் தாலாவிடம் உள்ள நேசம் எல்லா நேசத்தை விடவும் அதிகமாக இருக்க வேண்டும். இதையே இறைவன் கூறியுள்ளான். அல்லாஹ் தாலாவின் மீது அன்பு கொள்வதன் காரணமாக அவனது நேசத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அன்பு இருக்க வேண்டும். கிலாபத்துடன் அன்பு இருக்க வேண்டும். மேலும் பரஸ்பரம் ஒருவருடன் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். பிறகு கூறுகின்றார்கள், கட்டுப்படும் தரத்தை பெற வேண்டும். கட்டுப்படுதல் என்பது காலத்தின் ஹலீஃபா மற்றும் ஜமாத்தின் அமைப்பின் தீர்ப்பில் தம் விருப்பத்தின்படி உள்ளதை ஏற்றுக்கொண்டு தம் விருப்பத்திற்கு மாறாக உள்ளதற்கு சுய விளக்கங்கள் கொடுப்பதும் அதை ஆட்சேபனை செய்வதும் கட்டுப்படுதலாகாது. கட்டுப்படுவது என்று வந்துவிட்டால் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். ஆகவே பையத்திற்கான வாதம், நம்பிக்கை கொண்டதற்கான வாதம், முஸ்லீம் ஆவதற்கான வாதம் எப்போது உண்மையான வாதமாகும் என்றால், இன்று பையத் செய்ததற்கு பிறகு என்னுடையது ஏதும் இல்லை, மாறாக எல்லாம் இறைவனுடையதாகிவிட்டது என்று அறிவிக்க வேண்டும். எல்லாம் இறைவனுடையதும் அவனது மார்க்கத்திற்காகவும் ஆகும் என்று அறிவிக்க வேண்டும். இதுவே பையத் செய்வதற்கான நோக்கமாகும். பிறகு ஒரு தோழருக்கு அறிவுரை கூறியவாறு ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பையத் செய்த பிறகு வாழ்வில் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமாகும். பையத் செய்த பின் தம் வாழ்வில் தூய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் இது பையத்தை ஏளனம் செய்வதாகும், பையத்தை குறைத்து மதிப்பிடுவதாகும். பையத் என்பது சிறு குழந்தைகளின் விளையாட்டு அல்ல. பையத் நம்மிடம் சிலவற்றை எதிர்பார்க்கின்றது. தம் முந்தைய வாழ்வில் மரணத்தை ஏற்படுத்துபவரே உண்மையில் பையத் செய்தவராவார். பையத் செய்வதால் ஒரு புதிய வாழ்வு பிறக்கின்றது. ஒவ்வொரு செயலிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் இன்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் தூய மக்களை வழங்குகின்றான். அவர்கள் தம்மில் தூய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர். அவர்களின் இந்த தூய மாற்றங்களை அந்நியர்களும் ஏற்றுக்கொள்கின்றனர். புர்கினா ஃபாசோவின் நமது ஒரு முபல்லிக் எழுதுகின்றார்கள், ஒருமுறை தீனியா என்ற ஊருக்கு சுற்றுப்பயணம் சென்றார்கள். இந்த ஜமாத் மாலியின் எல்லையில் அமைந்துள்ளது. இங்கு ஜமாத்திற்கு அதிக எதிர்ப்பு இருந்து வருகின்றது. ஏனெனில் அங்கும் வஹாபிகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. அங்குள்ள ஒரு பள்ளிவாசலின் இமாம் இஸ்ராகு யாக்கூபு சாஹிப் கூறுகின்றார், இவர் பாகிஸ்தானிய மௌலவிகளைப் போன்று உண்மையை மறுப்பவர் இல்லை. குறைந்தபட்சம் இவரிடம் இந்த நன்மை இருக்கின்றது. அதாவது அவர் கூறுகின்றார், எதிர்த்து வந்த போதிலும் நாம் ஒன்றை ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த ஊரில் மூன்று சிறந்த முஸ்லிம்கள் உள்ளனர். இந்த மூவரும் நமக்கு நல்ல முன்மாதிரி ஆவார்கள். இந்த மூன்று நபர்களும் ஜமாத்தே அஹமதியாவைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் என்று கூறுகின்றார். இவ்வாறு இறைவன் எதிரிகள் கூட இவ்வாறு சொல்வதை தவிர்க்க முடியாததாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தை சேர்ந்தவுடன் மக்களிடம் உண்மையான மற்றும் தூய்மையான மாற்றம் ஏற்படுகின்றது. இதுவே பையத்தின் உண்மைத்துவத்தை புரிந்து பைய செய்பவர்கள் பிறருக்கு நல்ல முன்னுதாரணமாக ஆகிவிடுகின்றனர். இந்த முன்மாதிரிதான் பிறகு தபிலீகிற்கான வழியை திறக்கின்றது. தபிலீக் மைதானத்தை விரிவடைய செய்ய வேண்டுமென்றால் உங்களில் ஒவ்வொருவரும் யார் எங்கிருந்தாலும் இந்த நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் மக்களின் கவனம் உங்களை நோக்கி திரும்பும் அளவிற்கு உங்களுடைய முன்மாதிரியை நிலைநாட்டி காட்ட வேண்டும். இதன் விளைவாக பின்னர் தபிலீகிற்கான மைதானம் திறக்கும். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று அவர்கள் தாம் எதிர்பார்த்ததன்படி உயர்ந்த முன்மாதிரியின் தரத்தை நிலைநாட்ட வேண்டும். ஓர் உண்மையான அஹ்மதியின் தரத்தை எடுத்துரைத்தவாறு ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், வானவர்களும் மனிதனை கட்டித்தழுவும் அளவிற்கான உயர்ந்த தரத்தை அடைய வேண்டும். நம்மிடம் பையத் செய்வதால் ஒவ்வொரு அஹ்மதியிடமும் இந்த நிலை ஏற்பட வேண்டும். அதாவது இறைவனின் அச்சமும் மகத்துவமும் வல்லமையும் எப்போதும் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதனால் பாவங்கள் விலகிவிடும். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், உலகவாதிகளைப் போன்று நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் எனது கையில் பையத் செய்ததற்கு எந்த பயனும் இல்லை. எனது கையில் தௌபா செய்வது ஒரு மரணத்தை எதிர்பார்க்கின்றது. இதனால் நீங்கள் புதிய வாழ்வில் மறுபடியும் ஒரு பிறப்பை பெற வேண்டும். உள்ளத்தால் பையத் செய்யவில்லை என்றால் இதற்கு எந்த பயனும் இல்லை. எனது பையத்திலிருந்து இறைவன் உள்ளத்தால் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான். எனவே உண்மையான உள்ளத்துடன் என்னை ஏற்றுக்கொள்பவரை பாவங்களை மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆகிய இறைவன் அவரை நிச்சயமாக மன்னித்து விடுகின்றான். இதனால் அவர் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது போன்று ஆகிவிடுகின்றார். அப்போது வானவர்கள் அவரை பாதுகாக்கின்றனர். தௌபாவின் இந்த தரத்தை நம்மில் ஒவ்வொருவரும் தம்மில் உருவாக்கிவிட முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜமாத்தில் இணைந்து உங்களுடைய தன்மை தனிப்பட்டதாக ஆகிவிட வேண்டும். நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்பவர்களாக ஆகிவிட வேண்டும். முன்பு இருந்ததைப் போன்று இருக்காதீர்கள். இன்னொரு இடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், பையத்தின் உண்மைத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி வழி நடக்க வேண்டும். பையத் செய்தவர் தன்னில் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதும் தன் உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்துவதும் பையத்தின் உண்மைத்துவமாகும். உண்மையான நோக்கத்தை தெரிந்து கொண்டு தன் வாழ்வில் ஒரு தூய முன்மாதிரியை செய்து காட்ட வேண்டும். இது இல்லையென்றால் பையத்தின் மூலம் எந்த பயனும் கிடையாது. மாறாக இந்த பையத் அவருக்கு இன்னும் தண்டனைக்கு காரணமாக அமைந்துவிடும். ஏனென்றால் உடன்படிக்கை செய்துவிட்டு வேண்டுமென்றே நன்றாக புரிந்து கொண்டு நிராகரிப்பது மிகவும் அபாயகரமானதாகும். பிறகு ஓரிடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், பையத் செய்வதன் அர்த்தம் பையத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்வதே ஆகும். ஒருவர் கை மீது கை வைத்து நேரடியாக வந்து பையத் செய்கின்றார், அதன் குறிக்கோளை அவர் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அது பயனற்றதாகும். இறைவனின் பார்வையில் இதற்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் இன்னொருவர் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உட்கார்ந்து கொண்டு உண்மையான உள்ளத்துடன் பையத்தின் தத்துவத்தை புரிந்து கொண்டு அதன் குறிக்கோளையும் ஏற்றுக்கொண்டு பையத் செய்கின்றார். மேலும் அந்த உடன்படிக்கையின்படி செயல்பட்டு வருகின்றார். அதன்படி தனது செயல்களை சீர்திருத்துகின்றார் என்றால் நேரடியாக வந்து கையில் பையத் செய்துவிட்டு பையத்தின்படி செயல்படாத மனிதரை விட 1000 மடங்கு சிறந்தவராவார். ஆகவே பையத்தின் உண்மைத்துவம் இதுவாகும். மேலும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் குறிக்கோளை நிறைவேற்றுவதுமாகும். பையத்தின் உண்மைத்துவத்தை புரிந்து கொள்வதும் அவசியமாகும். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் வகுக்கப்பட்ட பையத்தின் 10 நிபந்தனைகளையும் சிந்தித்து பார்த்தால்தான் பையத்தின் உண்மைத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் அதன்படி செயல்பட்டால்தான் புரிய முடியும். ஆப்பிரிக்காவின் தொலைதூர பகுதியில் இருக்கும் மக்கள் தமது சுற்றுப்புறத்தில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதை நான் உதாரணமாக எடுத்துக் கூறினேன். உண்மையான முஸ்லிமை பார்க்க வேண்டுமென்றால் இந்த அகமதிகளிடம் பாருங்கள் என்று கூறும் அளவிற்கு எதிரிகளும் தள்ளப்பட்டுள்ளனர். ஆக இந்த முன்மாதிரியை நாம் நிலைபெற செய்வது அவசியமாகும். புதிதாக பையத் செய்தவர்களுடைய சில உதாரணங்களை நான் மேலும் எடுத்துக் கூறுகின்றேன். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய பையத்தின் 10 நிபந்தனைகளில் ஒன்று, அன்பு மற்றும் நேசத்தின் இந்த சகோதர உடன்படிக்கை மற்ற எல்லா உலக தொடர்புகளை விடவும் உயர்வானதாக இருக்கும் என்பதும் ஆகும். உலகின் தொலைதூரங்களில் உள்ள மக்கள் இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் போது இதை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தாலா அவர்களின் உள்ளத்தை எவ்வாறு ஈமானால் நிரப்பியுள்ளான். ரஷ்ய நாடுகளிலும் புதிதாக பையத் செய்தவர்கள் அல்லாஹினருளால் தமது ஈமானிலும் தூய விசுவாசத்திலும் அசாதாரணமான முறையில் முன்னேறி வருகின்றார்கள். இவர்களில் ஒரு சிலர் கடந்த வருடம் காதியான் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டனர். திரும்பி தம் நாட்டிற்கு வந்து அவர்கள் தமது அனுபவத்தை எழுதி அனுப்பினார்கள். அதில் ஒருவர் இவ்வாறு எழுதுகின்றார், இந்த அருளுக்குரிய ஊரை பற்றி நூல்களில் படித்துள்ளேன், டிவியிலும் பார்த்ததுண்டு. ஆனால் எங்களது காலடி அந்த புண்ணிய பூமியில் பட்டதும் ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் இருந்த அதே சூழ்நிலை எங்களிடமும் ஏற்பட்டது. இங்கு மூச்சு விடுவது மிகவும் எளிதாக இருந்தது. மனிதன் உலகம் மற்றும் அதில் உள்ள சுகபோகங்களை விட்டு முற்றிலும் விலகி தன்னையே மறந்துவிடுகின்றான். மனிதனின் சிந்தனைகள் கூட அல்லாஹ்வை வணங்குவதில் மூழ்கிவிடுகின்றது. அங்கே நாங்கள் பார்த்ததையும் அனுபவித்ததையும் வார்த்தைகளில் எடுத்துக் கூற முடியாது. பிறகு ஒரு நபர் எழுதுகின்றார், அல்லாஹ்வின் அருளால் எனக்கு காதியான் செல்வதற்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையின்படி இறுதி காலத்தின் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் கூறுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. நான் முதன்முறையாக அஹமதியா பள்ளிவாசலில் பாங்கோசையை கேட்டேன். ரஷ்யாவிலும் பள்ளிவாசல்களில் பாங்கு சொல்வது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் கூறுகின்றார், நான் எனது சுமைகளை வேகமாக வைத்துவிட்டு ஒழு செய்து இது ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பள்ளிவாசலாகும் என்று எண்ணி இரண்டு ரக்காத் தொழுதுவிட்டு ஒரு அஹ்மதி சகோதரரிடம் இது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பள்ளிவாசலா என்று கேட்டேன். அதற்கு அவர், இல்லை, இது தாருல் அன்வார் பள்ளிவாசலாகும் என்று கூறினார். இதனால் நான் கவலையடைந்து எனது பிற சகோதரர்களிடமும் அதை கூறினேன். நாங்கள் ஃபஜர் தொழுகையை அந்த பள்ளிவாசலில் தொழுதுவிட்டு பிறகு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கபரை ஜியாரத் செய்ய சென்றோம். அங்கு துவா செய்தோம். அப்போது நான் இறைவனுக்கு நன்றி கூறும் உணர்வுடன் நிரம்பி இருந்தேன். அந்த உணர்வை என்னால் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. அதன் பிறகு நாங்கள் காதியானில் எல்லா பக்கமும் சுற்றினோம். இமாம் மஹ்தியின் பள்ளிவாசல், பைத்துல் ஃபிக்ர், பைத்துத் துவா, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த வீடு, வாழ்ந்த வீடு, அவர்கள் நோன்பு நோற்ற அறை, மஸ்ஜித் நூர் போன்ற இடங்களுக்கு சென்றோம். அங்கு துவா செய்வதற்கான நற்பாக்கியத்தை பெற்றோம். அப்போது ஏற்பட்ட நிலையை சொற்களால் எடுத்துக் கூற முடியாது. வேறொரு உலகத்தில் இருப்பது போல் தோன்றியது. இன்னும் எல்லா முக்கிய இடங்களுக்கும் சென்றோம். இதன் காரணமாக நான் என்னை மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கருதுகின்றேன். இவ்வாறான மக்கள் உலகில் பல்வேறு இடங்களில் பரவியுள்ளனர். இன்னும் பலருக்கு காதியான் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தூய்மை மற்றும் விசுவாசத்தால் நிரம்பியுள்ளனர். இவர்களின் கடிதங்கள் வருகின்றன. இவர்களின் தூய்மை மற்றும் விசுவாசத்தின் உணர்வை கண்டு வியப்பு ஏற்படுகின்றது. இவர்களுக்கு தமது உலக தேவைகளை விட அதிகமாக ஆன்மீகத்தை பற்றிய கவலை உள்ளது. நான் கடந்த நாட்களில் சிங்கப்பூர் சென்றிருந்தேன். அங்கு இந்தோனேஷியாவிலிருந்தும் பலர் வந்திருந்தனர். ஏழைகள் மிகவும் நீண்ட பயணம் மேற்கொண்டு வந்திருந்தனர். அவர்களில் சிலரிடம் பயணத்திற்கு பணம் இல்லை. ஆனால் அவர்களிடம் இருந்த சிறிய நிலத்தை விற்று அந்த தொகையை வைத்து பயணம் மேற்கொண்டு சிங்கப்பூர் வந்திருந்தனர். அவர்கள் என்னிடம் துவாவிற்காக சொல்லும் போது எங்களது உலக தேவைகள் பூர்த்தியடைய துவா செய்யுங்கள் என்று கூறவில்லை. மாறாக எங்களுடைய சந்ததிகள் மார்க்கத்தில் நிலைத்திருக்க துவா செய்யுங்கள் என்றே கேட்டுக்கொண்டனர். நாங்கள் பெற்ற இறை அருள்கொடை எங்களிடமிருந்து வீணாகிவிடக் கூடாது என்றனர். இதுவே அந்த ஆண்கள் மற்றும் பெண்களின் உணர்வாக இருந்தது. அவர்களிடம் ஹிலாபத்தின் மீது அன்பும் எல்லையற்றதாக இருந்தது. அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் இந்த உணர்வு அவர்களிடம் அல்லாஹுக்காக மட்டுமே இருந்தது. பிறகு இன்னொரு உதாரணத்தை எடுத்துக் கூறுகின்றேன். இதில் உலகத்தை விட மார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதும் உள்ளது, மேலும் சகோதர உடன்படிக்கையை பேணுவதும் உள்ளது. பிரான்சை சேர்ந்த அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், புதிதாக பையத் செய்த மதிப்பிற்குரிய அப்துல் அஜீஸ் சாஹிப் கடந்த 3-4 மாதங்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தார். அவரிடம் ஜூன் மாத இறுதியில் ஜெர்மனியின் ஆண்டு மாநாடு நடைபெறும் என்று கூறப்பட்டது. அதில் கலீஃபத்துல் மசி அவர்களும் வருகை தருகின்றார்கள் என்றும் கூறப்பட்டது. அவ்வாறு கூறியதும் எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் அந்த மாநாட்டில் நான் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என்று அவர் கூறினார். கலீஃபத்துல் மசியை சந்திக்க வேண்டும் என்று பெரிதும் விருப்பப்பட்டார். பிறகு ஜூன் 2 ஜெர்மனி செல்வதற்காக இவரிடம் மீண்டும் தொடர்பு கொண்டபோது இன்றுதான் அவருக்கு வேலை கிடைத்திருப்பதாக கூறினார். மேலும் அவர் தொடக்கத்தில் 4 பணிக்கு வரவில்லை என்றால் அந்த வேலை பறிபோய்விடும் சாத்தியம் இருக்கின்றது என்றும் கூறினார். இவர் ஒரு புதிய அகமதி ஆவார். இன்றைய நாட்களில் ஐரோப்பாவில் உள்ள சூழ்நிலையில் வேலை கிடைப்பது எளிதான காரியம் அல்ல. லட்சக்கணக்கானோர் வேலையின்றி தவிக்கின்றனர். ஆனால் இருந்தபோதிலும் இவர் எப்படிப்பட்ட நிலையிலும் கண்டிப்பாக ஜெர்மனி ஆண்டு மாநாட்டிற்கு செல்வேன் என்று கூறினார். வேலை பறிபோனால் போகட்டும், நான் காலத்தின் ஹலீஃபாவை கண்டிப்பாக சந்திக்க செல்வேன் என்று கூறினார். அல்ஹம்துலில்லா, அவர் ஜெர்மனியில் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார். பையத் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். மாலியிலிருந்து நமது முபல்லி எழுதுகின்றார்கள், எங்களது பகுதியைச் சேர்ந்த ஒரு புதிய அகமதி ஆதம் குலூபலி என்பவர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றார். ஒருநாள் ஹுத்தாமுல் அஹமதியாவின் கூட்டத்திற்காக அவர் அழைக்கப்பட்டார். அதே சமயம் அவரது நிறுவனத்தின் சார்பாகவும் ஒரு முக்கியமான கூட்டம் இருந்தது. இந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ளாத பட்சத்தில் அவர் வேலையை விட்டு அகற்றப்படும் என்ற அளவிற்கு இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் அவர் அதையும் பொருட்படுத்தாது ஜமாத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஜமாத்தின் கூட்டம் முடிந்ததும் அவர் தம் நிறுவனத்தின் கூட்டத்திற்கு செல்லும் போது வெகு நேரம் கழிந்திருந்தது. அந்த நிறுவனத்தின் முதலாளி இவர் மீது கடுமையான கோபம் கொள்வார் என்றே இவர் நினைத்தார். ஆனால் உலகத்தை விட மார்க்கத்திற்கு அதிக முன்னுரிமை வழங்கும் இந்த அஹ்மதியத்தின் தொண்டர் மீது கோபப்படுவதற்கு பதிலாக அந்த முதலாளி இவருடைய பணியின் காரணமாக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இவருக்கு இனாமாக ஒரு மோட்டார் சைக்கிளும் வழங்கினார். இந்த கௌரவம் தமக்கு அஹ்மதியத்தின் அருளால் கிடைத்தது என்று இந்த புதிய அகமதி உறுதியாக நம்பிக்கை கொள்கின்றார். மார்க்கத்திற்கு உலகத்தை விட அதிக முன்னுரிமை வழங்குவேன் என்ற தமது வாக்குறுதியை இவர் நிறைவேற்றினார். இதனால் அல்லாஹ் தாலாவும் அதிகமாக இவருக்கு வழங்கினான். இங்கும் சிலர் ஆண்டு மாநாட்டில் என்னை சந்தித்தனர். இவர்களில் ஒருவரை எனக்கு தெரியும். இவர்கள் ஃபிஜியைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு புதிதாக வேலை கிடைத்திருந்தது. ஆனால் அதை அவர்கள் விட்டுவிட்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தனர். ஆனால் இங்கும் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் தமது பணிகளின் காரணமாகவும் அல்லது வேறு ஏதேனும் காரணத்தாலும் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் மாநாட்டில் கண்டிப்பாக கலந்து கொண்டிருக்க வேண்டும். தொலைதூரத்தில் உள்ள ஒரு நாட்டின் ஓர் அஹ்மதியின் தூய்மை மற்றும் விசுவாசத்தை பாருங்கள். மார்க்க அறிவை பெற வேண்டும் என்பதற்காக அவரிடம் இருந்த துடிப்பை பாருங்கள். இதனால் அல்லாஹ் தாலா அவர் மீது எவ்வாறு அருள் புரிந்துள்ளான். இவர் ஐவரி கோஸ்டை சேர்ந்தவர். உமர் சங்காரே சாஹிப் ஆவார். இவர் கூறுகின்றார், அஹ்மதியான பிறகு அல்லாஹ் தாலா எனக்கு துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் அடையாளத்தையும் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கான அடையாளத்தையும் மிகுதியாக காட்டியுள்ளான். தினமும் காட்டி வருகின்றான். அல்லாஹ் தாலாவுடன் தொடர்பு ஏற்படுத்துவதே எனது வருகையின் நோக்கமாகும் என்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவர் கூறுகின்றார், இதனால் எனது ஈமானில் வளர்ச்சி ஏற்படுகின்றது. ஐவரி கோஸ்டின் ஆண்டு மாநாட்டின் நாட்கள் நெருங்கின. மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக என்னிடம் பயணம் மேற்கொள்வதற்கு பண வசதி இல்லை. நான் துவா செய்து வந்தேன், அல்லாஹ்வே உனது மஹ்தி உண்மையாளர் ஆவார், அவரால் தொடங்கப்பட்ட மாநாட்டிற்கு நான் போக வேண்டும். ஆண்டு மாநாட்டின் முக்கியத்துவம் இந்த மக்களிடம் எந்த அளவிற்கு மேலோங்கி இருக்கிறது என்று பாருங்கள். இதை வைத்து ஒவ்வொருவரும் தன்னை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவர் கூறுகின்றார், உனது மகதியின் உண்மைக்கு அடையாளமாக உன்னிடமிருந்து எனக்காக பயணத்திற்கு தேவையானதை வழங்குவாயாக என்று அவர் துவா செய்தார். அடுத்த நாள் ஜமாத்தை சேராத ஒரு சகோதரர் தானும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான தன் விருப்பத்தை தெரிவித்தார். நான் மாநாட்டிற்காக செல்லவிருக்கும் ஜமாத்தின் குழுவினரிடம் எனது பெயரையும் அந்த நபருடைய பெயரையும் பதிவு செய்தேன். மாநாட்டிற்கு செல்வதற்கு 2 நாட்களே எஞ்சியிருந்தன. ஆனால் பயணத்திற்கான எந்த ஏற்பாடும் நடக்கவில்லை. காரணம், பயணத்திற்கு பணம் இல்லை. ஆனால் துவா செய்து வந்தேன். அப்போது நான் பக்கத்தில் ஒரு ஊருக்கு செல்ல நேர்ந்தது. அங்கு ஒரு நபர் என்னை சந்தித்தார். நான் நேற்று முதல் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். அவர் என் கையில் 20,000 பிராங்க் கொடுத்தார். இது உங்களுக்குரியது என்று சொன்னார். அல்லாஹ் தாலா அந்த மனிதருடைய உள்ளத்தில் அவருக்கு பணம் கொடு என்ற சிந்தனையை விதைத்தான். அத்துடன் அவர் கூறுகின்றார், நான் அந்த தொகையை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி கூறினேன். இந்த தொகையை கொண்டு நான் 16,000 பிராங்க் 2 நபர்களுக்கான பயண செலவை செலுத்தினேன். மீதி 4,000 பிராங்கை பயண செலவிற்காக வைத்துக் கொண்டேன். அல்லாஹ் தாலாவின் இந்த அருள் நிச்சயமாக அவரின் ஈமானுக்கு வலுவூட்ட காரணமாக அமைகிறது. இதை அவரும் குறிப்பிட்டு எழுதியுள்ளார். பையத்திற்கு பிறகு அவர்கள் உலகத்தின்பால் சாய்ந்து விடாமல் இறைவனின்பால் திரும்புவதன் பக்கம் அவர்களை தூண்டியது. அவர்கள் உதவிக்காக மனிதர்களிடம் செல்லவில்லை, மாறாக ஏதாவது வழி செய் என்று இறைவனிடம் தொடர்ச்சியாக துவா செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் அல்லாஹ் தாலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான், அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினான். ஆகவே இவ்வாறு ஈமானால் உள்ளம் நிரம்பியுள்ள இந்த மக்களிடம் எவ்வாறு சந்தேகத்தை ஏற்படுத்த முடியும்? நவுதுபில்லா, அஹ்மதியத் பொய் என்றும் இறைவன் இல்லை என்றும் எவ்வாறு கூற முடியும்? இவர்களோ ஈமானில் இன்னும் உறுதியாகிக் கொண்டே செல்கின்றனர். இந்த சம்பவங்களை அவர்கள் தம் சந்ததிகளிடம் கூறும்போது அவர்களின் ஈமானிலும் உறுதிப்பாடு ஏற்படும். ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்மதிகளிடம், தூய மாற்றத்தை உங்களிடம் ஏற்படுத்துங்கள், அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைகளின்படி செயல்படுங்கள், அப்போதுதான் உங்களுடைய ஈமானை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியும் என்று அறிவுரை கூறினார்கள். ஐரோப்பாவில் வசிக்கும் ஒரு அஹ்மதி குமரி பெண்ணின் சம்பவத்தை எடுத்துக் கூறுகின்றேன். அவர் தம் ஈமானை பாதுகாக்கும் முயற்சியில் அல்லாஹ் தாலா அவருக்கு எவ்வாறு வெற்றியை வழங்கி அவருக்கு தன் அருள்கொடையை வழங்கியுள்ளான் என்று பாருங்கள். சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நமது முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகின்றார், ஜமாத்தின் ஒரு குமரி பெண் தொழில் சார்ந்த கல்வி பயின்று வந்தால் அதற்காக அவள் 2 நாட்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். வாரத்தின் 3 நாட்கள் ஒரு பண்ணையில் வேலை கற்க வேண்டும். அந்த பண்ணையில் இந்த பெண் மட்டுமே முஸ்லிம் ஆவாள். அந்த பண்ணையில் அவள் தொழுவதற்காக தனக்கு ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டாள். அவள் இந்த பண்ணையில் தன் கல்வியை தொடங்கிய போது திடீரென்று அந்த பண்ணைக்கு அசாதாரணமான லாபம் கிடைக்க தொடங்கியது. அந்த பண்ணைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வர தொடங்கினர். மிகவும் குறுகிய காலத்திலேயே அந்த பண்ணைக்கு புதிய கட்டிடங்கள் 2, புதிய வேலையாட்களும் வாடகைக்கு வாங்க வேண்டியது வந்தது. இந்த மாணவி பயின்று வந்த கல்லூரியில் விளையாட்டிற்கென்று ஒரு வகுப்பு இருந்தது. நீச்சலில் பங்கெடுக்க வேண்டும் என்று இந்த மாணவியை மிகவும் வற்புறுத்தினார்கள். மாணவி மறுத்துவிட்டாள். தனியாக இருந்தால் பரவாயில்லை, ஆண்களுடன் நான் நீச்சலில் பங்கெடுக்க மாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டார். கல்லூரி தரப்பிலிருந்து வற்புறுத்தல் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த மாணவி அதை ஏற்கவில்லை, தீர்க்கமாக மறுத்துவிட்டார். கல்லூரி அந்த பண்ணைக்கு புகார் கொடுத்தது. இதனால் அவள் வேலை செய்து வந்த பண்ணையில் சார்பாகவும் வற்புறுத்தல் அதிகமானது. இது கல்லூரி படிப்பின் ஓர் அங்கமாகும். நீ இதில் பங்கெடுக்காவிட்டால் உன்னை வேலையிலிருந்து நீக்கிவிடுவோம் என்று மிரட்டினார்கள். ஆனால் அந்த மாணவி தன் ஈமானில் உறுதியாக இருந்தால், நீங்கள் என்ன செய்தாலும் சரி, ஆண்களுடன் சேர்ந்து நான் நீச்சலில் பங்கெடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டாள். பின்னர் இவர்களின் போக்கு இன்னும் தீவிரமானது. இதனால் அந்த மாணவி தொந்தரவு தாங்காமல் பண்ணையை விட்டு விலகுவதாக நோட்டீஸ் அனுப்பிவிட்டு தம் படிப்பை தொடர முடியாமல் பாதியிலேயே நிறுத்திவிட்டாள். அந்த பண்ணையை விட்டு விலகி தனியார் கல்லூரியில் சேர்ந்துவிட்டார். இவர் அந்த பண்ணையை விட்டு விலகியதும் அல்லாஹ் தாலா வியக்க வைக்கும் வகையில் தன் வல்லமையை வெளிப்படுத்தினான். லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த அந்த பண்ணை நஷ்டமடைய ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல வேலை முடிந்து வந்தது. மக்களை பணி நீக்கம் செய்ய வேண்டியது வந்தது. இறுதியில் இந்த நஷ்டத்திற்கான காரணத்தை கண்டறிய கூட்டம் நடத்தப்பட்ட போது அந்த பண்ணையின் எம்டி, ஒரு அப்பாவியின் சாபம் இந்த பண்ணைக்கு கிடைத்ததே இதற்கு காரணம் என்று பகிரங்கமாக கூறினார். அந்த பண்ணையிலிருந்து யாரோ ஒருவர் இந்த மாணவிக்கு இமெயில் மூலம் கடிதம் அனுப்பினார். அவர் இவ்வாறு எழுதியுள்ளார், நீ எங்களுடைய பண்ணையை விட்டு விலகிய பிறகு சில நாட்கள் வரை உன்னை பற்றி பேசப்பட்டு வந்தது. பிறகு உன்னை பற்றி ஒருபோதும் பேசப்படவே இல்லை. இப்போது எம்டி உன்னை பற்றி ஒரு அப்பாவியின் சாபம் இந்த பண்ணைக்கு கிடைத்தது என்று கூறியதும் மீண்டும் நீயே எல்லாராலும் பேசப்படும் தலைப்பாக இருக்கின்றாய். அந்த அப்பாவி நீதான் என்று எல்லாரும் நினைக்கின்றார்கள். மேனேஜராக இருந்த பெண்மணி ஒருவர் இந்த மாணவியை மிகவும் அதிகமாக தொந்தரவுபடுத்தினார். அவரை வேலையை விட்டு நீக்கிவிட்டனர். அல்லாஹ் தாலா இந்த மாணவியின் மீது அதிக அருள் புரிந்தான். இதனால் தனியார் கல்லூரியில் பயின்ற அந்த மாணவி சிறந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றால் எந்தவித தொந்தரவும் இன்றி தன் படிப்பை முடித்தார். இவர் இறைவனின் விருப்பத்திற்கு முன்னுரிமை வழங்கினார். இதனால் அவருடைய உலக விருப்பத்தையும் அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்துவிட்டான். இதில் உலகத்தை விட மார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற பாடம் நமது குமரி பெண்களுக்கு உள்ளது. அல்லாஹ் தாலாவின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் வழங்குங்கள். இதனால் அல்லாஹ் தாலா அருள் புரிவான். இங்குள்ள எல்லா விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. இவர்களிடம் உள்ள நல்லதை பெற்றுக் கொள்ளுங்கள். இளைஞர்கள் இதை கவனிக்க வேண்டும். இவர்களிடம் உள்ள தீமைகளிலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள். நீந்துவது குமரி பெண்களுக்கு தடை அல்ல. ஆனால் பெண்கள் பெண்களுடன் நீந்த வேண்டும். நீச்சல் பழகுவது நல்ல விஷயம். எல்லாருக்கும் நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் பெண்கள் நீந்துவது தொடர்பாக பேசப்படுகின்றது. ஆனால் எங்கள் தந்தை வழி பாட்டியார் என்னிடம் கூறுவார்கள், அந்த காலத்தில் நீச்சல் குளம் கிடையாது, வாய்க்காலுக்கு சென்று நீந்துவார்கள். அவர்கள் மிகச்சிறந்த நீச்சல் வீராங்கனையாக இருந்தார்கள். 100 வருடங்களுக்கு முன் உள்ள விஷயமாகும் இது. அப்போதே அவர்கள் நன்றாக நீந்துவார்கள். அப்ஸ்ட்ரீம் நீச்சல் மிக நன்றாக நீந்துவார்கள். ஆகவே நமது பெண்கள் நீச்சல் படித்துள்ளனர். நம் பெண்கள் நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் பெண்களின் நீச்சல் வேளையில் பெண்கள் மட்டுமே இருக்க வேண்டும். அதற்காக நிர்வாகத்திடம் பேசி ஏற்பாடு செய்ய வேண்டும். ஐரோப்பாவில் நான் பார்த்திருக்கின்றேன், இதற்காக முயற்சி செய்து இதில் வெற்றியும் கிடைத்துள்ளது. சயீத் கோவாக்கு சாஹிப் அப்பீல் கோர்ட்டின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கானா பார் அசோசியேஷன் இவருக்கு ஒரு பாராட்டு வழங்கினார்கள். அதில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், நீங்கள் மனிதர்தான், தவறிழைப்பது சாத்தியமானதாகும். ஆனால் நீங்கள் எந்த வகை ஊழலும் செய்ததில்லை. தீர்ப்பு வழங்கிய பிறகு நன்றி கூறும் விதமாக வழங்கப்படும் அன்பளிப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுடைய இயல்பில் ஊழல் செய்வதற்கான பண்பே இல்லை. கானா பார் அசோசியேஷன் உங்களுக்கு நீதிமான், நம்பிக்கைக்குரியவர், கடினமாக உழைப்பவர், இன்கரப்டபிள் ஜட்ஜ், அதாவது ஊழலால் கெடுக்க முடியாத நீதிபதி என்ற பெயர் சூட்டி கௌரவிக்கின்றது என்று கூறியுள்ளார்கள். இதுவே ஹஜரத் மசூம் அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்களிடம் பையத் செய்ததன் பிறகு உண்மையை புரிந்து கொண்டவர்களிடம் ஏற்படும் புரட்சியாகும். ஆனால் பாகிஸ்தானில் உள்ள நீதிபதிகளை பாருங்கள், அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குகின்றார்கள், பின்னர் மௌலவிகளுக்கு அஞ்சி அந்த தீர்ப்பை மாற்றுகின்றனர். ஜமாத்திற்கு ஆதரவாக இவ்வாறு பல தீர்ப்புகள் வந்துள்ளன. அநீதி இழைக்கப்பட்ட பிரிவிற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய பின்னர் உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்றிவிடுகின்றது. யாரும் நம்மை பார்த்து விரலை உயர்த்த முடியாது. இந்த பெருமை இன்று அகமதிகளுக்குத்தான் உண்டு. இதை நாம் இன்னும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஹசரத் மசீம் அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்களிடம் பையத் உடன்படிக்கை செய்வதில் ஒன்று, இறைவன் வழங்கிய எல்லா ஆற்றல்களை கொண்டு மனித இனத்தின் நன்மைக்காக தொண்டு செய்து வருவேன் என்பதும் ஒன்றாகும். அந்நியர்கள் கூட இதை எவ்வாறு ஒப்புக்கொள்கின்றார்கள் என்று பாருங்கள். இதற்கான ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். செராலியோனின் குடியரசுத் தலைவர் செராலியோனின் ஜமாத்தின் 52வது ஆண்டு மாநாட்டில் ஆற்றிய தமது உரையில் இவ்வாறு கூறுகின்றார், நான் ஜமாத்தே அஹமதியாவின் நிகழ்ச்சி அல்ல, மாறாக எனது சமுதாயத்தின் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் இப்போது கலந்து கொண்டிருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடு மற்றும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக அஹமதியா ஜமாத் ஆற்றி வரும் அருந்தொண்டுகளை பாராட்டி அதற்கு மதிப்பளிக்கும் முகமாக இங்கு வந்துள்ளேன். குடியரசுத் தலைவர் என்ற அடிப்படையில் செராலியோனின் அரசு மற்றும் பொதுமக்களின் உள்ளத்தில் அஹ்மதியா ஜமாத்திற்காக இருக்கும் மரியாதையை வெளிப்படுத்த வந்துள்ளேன். லவ் ஃபார் ஆல், ஹேட்டட் ஃபார் நன் என்ற அஹ்மதியா ஜமாத்தின் மோட்டோவை பல ஆண்டுகளாக வெறும் நாவால் மட்டும் கூறி வரவில்லை, மாறாக அதற்கு ஆக்கப்பூர்வமான வடிவம் கொடுத்து வருகின்றது. எனது குடிமக்கள் மீது அஹ்மதியா ஜமாத் கொண்டுள்ள அன்பின் காரணமாகவே பொதுமக்களுக்கு கல்வியறிவை புகட்டுவதற்காக ஒவ்வொரு மூலையிலும் பள்ளிக்கூடங்கள் திறந்து வைத்துள்ளது. சமுதாய மற்றும் மத பாகுபாடு ஏதுமின்றி எமது மக்கள் ஜமாத்தின் பள்ளிக்கூடங்களிலிருந்து பயன்பெற்று வருகின்றனர். ஹேட்டட் ஃபார் நன் என்பதன் மீது உள்ள செயல்பாட்டு முன்னுதாரணமாக மக்களின் உடல் நலத்தை பாதுகாப்பதற்காக ஜமாத் மருத்துவமனைகளை கட்டி வைத்துள்ளது. எவ்வித பாகுபாடுமின்றி எல்லா வகை மக்களும் இந்த மருத்துவமனைகளிலிருந்து பயன்பெற்று வருகின்றனர். இதுவே ஜமாத்தின் திறந்த மனப்பான்மைக்கு ஒரு ஆதாரமாகும். உங்களுடன் தோளோடு தோள் சேர்த்து செல்ல வேண்டும் என்றும் இந்த நோக்கங்களில் உங்களுக்கு உதவிட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். குடியரசுத் தலைவர் என்ற அடிப்படையில் நான் இங்கு வந்துள்ளேன். உங்களுடைய இந்த அருந்தொண்டுகளுக்காக உங்களை வாழ்த்தி செல்ல வந்துள்ளேன். மேலும் நீங்கள் செய்து வரும் வெகுநாள் தொண்டுகளால் நானும் என் நாட்டு குடிமக்களும் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளோம். நாங்கள் அஹ்மதியா ஜமாத்திற்கு நன்றி கடமைப்பட்டுள்ளோம். அரபு நாட்டைச் சேர்ந்த பணக்காரர்கள் இன்னும் இங்கு வரவில்லை, ஆனால் ஜமாத்திற்கு இங்கு புகழ் பரவி வருவதால் இதை பார்த்து இப்போது சில நாடுகளின் பிரதிநிதிகள் இங்கு செல்ல ஆரம்பித்துள்ளார்கள். உங்களுக்காக நாங்கள் பள்ளிக்கூடங்களும் திறப்போம், மருத்துவமனைகளையும் திறப்போம், கல்லூரிகளையும் திறப்போம், இன்னும் பல உதவிகளையும் செய்வோம் என்கின்றனர். இவர்களுடைய நீதியின் கண் எப்போதும் விழித்திருக்கும்படி இறைவன் செய்வானாக. இம்மக்கள் மீது இவர்கள் அநீதி இழைக்காது இருக்கட்டுமாக. அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைகளின்படி செயல்படுபவர்கள் அஹ்மதிகள் என்று அந்நியர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு சம்பவம் இதுவாகும். செராலியோனின் ஒரு கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் அல் ஹாஜா ஜமாத்தின் 52வது ஆண்டு மாநாட்டில் நிகழ்த்திய தம் சொற்பொழிவில் இவ்வாறு கூறுகின்றார், நான் UK ஆண்டு மாநாட்டிலும் பலமுறை கலந்து கொண்டுள்ளேன். அங்கு மக்களின் உயர்ந்த நல்லொழுக்கம் மற்றும் இஸ்லாமிய போதனைகளின்படி வழிநடப்பதையும் நான் பார்த்துள்ளேன். இதிலிருந்து நான் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இஸ்லாத்தின் வருங்காலம் அஹ்மதியா ஜமாத்தின் மூலமே பிரகாசமடையும். இதற்கான அத்தாட்சியை நாம் இன்று பார்த்து வருகின்றோம். நாங்கள் அஹ்மதியா ஜமாத்தில் சேராமல் இருந்தாலும் நமது குறைவான அறிவின் காரணமாக ஜமாத்தின் போதனை மற்றும் அதன் வளர்ச்சியை பற்றி தவறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது. இந்த மாநாட்டின் மைய கருத்தையும் இங்கு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களையும் பார்த்தால் இந்த வாசகங்களை படித்த பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பவர் யாரும் உண்டென்றால் அது ஜமாத் அஹ்மதியாவின் உறுப்பினர்களே ஆவார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. மாநாட்டில் கலந்து கொள்பவர் யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் ஒளிமயமான எதிர்காலம் அஹ்மதியா ஜமாத்தின் கைகளிலேயே உள்ளது என்பதை கூறாமல் இருக்க முடியாது என்ற என்னுடைய கருத்தை நான் இங்கு பகிரங்கமாக தெரிவிக்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார். இதுவே ஜமாத் அஹ்மதியாவின் அழகாகும். இவ்வாறு இருக்கவும் வேண்டும். உண்மையான இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு மற்றும் அவர்களின் முன்மாதிரியின்படி செயல்படுவதற்கான முயற்சி ஆகியவற்றை அஹ்மதிகள்தான் செய்கின்றார்கள் என்று அந்நியர்கள் கூட சொல்கின்றார்கள். ஸ்பெயினிலிருந்து ஆயிஷா சாஹிபா எனக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர் கூறுகின்றார், நான் எனது அஹ்மதி கணவருடன் என் மாமியார் வீட்டுடன் சேர்ந்து வாழ்ந்து வருகின்றேன். அவர்கள் அனைவரும் அஹ்மதி அல்லாதவர்கள் ஆவர். அவர்கள் அனைவரும் கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு புறம் பேசுவார்கள். அப்போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். அவர்களுடன் சேர்ந்து உட்கார்வதை நான் விரும்புவதில்லை. நான் பையத் செய்ததிலிருந்து ஆண்களிடம் கைகுலுக்குவதை விட்டுவிட்டேன். அந்நிய ஆண்களின் கூட்டத்தில் உட்கார்வதையும் கைவிட்டு விட்டேன். இது அவர்களுக்கு தவறாகப்படுகின்றது. என்னிடம் கடினமாக நடந்து கொள்கின்றனர். அந்நிய ஆண்களுடன் கைகுலுக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டதாக ஹதீஸில் இருந்து ஆதாரம் கேட்கின்றார்கள். கணவன் மனைவியாகிய நாங்கள் இருவரும் இந்த சூழ்நிலையில் மிகவும் பொறுமையுடன் வாழ்ந்து வருகின்றோம். நாங்கள் சுதந்திரமாக காலத்தின் இமாமின் போதனைகளின்படி வழிநடக்கும் வகையில் எங்களுக்கு தனி வீடு கிடைத்திட துவா செய்யுங்கள் என்று எழுதியுள்ளார். ஆக இம்மக்களிடம் ஏற்படும் மாற்றம் இதுவாகும். எந்த அஹ்மதி பெண்ணும் எதற்காகவும் தாழ்வு மனப்பான்மை உணர்வு கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சில நேரம் ஆண்களுக்கு சலாம் சொல்ல வேண்டிய ஏற்பட்டு விடுகின்றது என்று எண்ண வேண்டாம். ஆண்களிடம் சலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆண்களிடம் கை குலுக்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். அவ்வாறு ஆண்களும் பெண்களுடன் கை குலுக்கக்கூடாது. அவ்வாறு கை குலுக்குவது தவறாகும். பெண்களுடன் கை குலுக்குவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவின் அருள்களை பெற வேண்டும் என்றால் வெளிப்படையாக பார்க்கும்போது சிறிதாக தெரியும் கட்டளைகளையும் செயல்படுத்த வேண்டும். இந்தியாவில் சத்தியாலா என்ற ஊரில் உள்ள ஜமாத்தை சேர்ந்த அஹ்மதி ஒருவர் எழுதுகின்றார். இவர் கோதாவரியின் முபல்லிக் ஆவார். சில தீவிரவாதிகள் நம்முடைய பள்ளிவாசலை தாக்கினார்கள். நமது பள்ளிவாசலை ஆக்கிரமித்தனர். அந்த பள்ளிவாசலை அஹ்மதியா ஜமாத் கட்டியது. இந்த பள்ளிவாசலில் நாங்கள் இமாமத் செய்வோம். ஆனால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழ விரும்பினால் தொழ வரலாம் என்று கூறினார்கள். ஆனால் அல்லாஹ் தாலா அந்த மக்களின் உள்ளத்தில் ஜமாத்திற்காக ரோஷத்தை வைத்திருந்தான். ஜமாத்தை சேர்ந்த எந்த ஒரு நபரும் அவருக்கு பின்னால் தொழுவதை விரும்பவில்லை. எல்லாரும் நிராகரித்து விட்டனர். அஹ்மதியத்தில் உறுதிப்பாட்டுடன் இருந்தனர். இது மார்க்கத்திற்காக ரோஷம் கொள்வதின் ஒரு உதாரணமாகும். காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்ளாதவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரிக்கு ஏற்ப தோன்றிய இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்ளாதவரின் பின்னால் நான் எப்படி தொழ முடியும்? காலத்தின் இமாமை நிராகரித்தவரின் பின்னால் நான் எப்படி தொழுவது? நாம் மனிதர்களை அல்ல, மாறாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். ஆகவே இதற்காக நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். பையத்தின் உண்மைத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆவர். தம்மிடம் தூய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களும் ஏற்படுத்த முயற்சி செய்பவர்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஆவர். நம்மில் ஒவ்வொருவரும் பையத்தின் உரிமையை நிறைவேற்றுபவர்களாக இருக்க இறைவன் அருள் புரிவானாக. அல்லாஹ் தாலாவுக்கு நெருக்கமாக நம்மை கொண்டு செல்ல ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த வேதனை உணர்வை புரிந்து கொள்பவர்களாக நம்மை ஆக்குவானாக. அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த போதனைகளை ஒருவருடைய உள்ளத்தில் எட்ட வைப்பது என்னுடைய சக்திக்கு உட்பட்ட பணி அல்ல என்று நான் நன்றாக அறிவேன். என்னுடைய கருத்தை ஒருவருடைய உள்ளத்தில் அமர்த்த எந்த கருவியும் என்னிடம் இல்லை என்பதையும் நான் அறிவேன். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அன்பிலும் விசுவாசத்திலும் மிகவும் வளர்ச்சி பெற்றுள்ளனர். ஆனால் சில சமயங்களில் பழைய பழக்க வழக்கங்களின் காரணமாக அல்லது மனித பலவீனத்தின் காரணமாக மார்க்கத்தை விட்டு கவனத்தை குறைத்து விடும் அளவிற்கு உலக செல்வங்களை சம்பாதித்து விடுகின்றனர். அதாவது அன்பிலும் தூய்மையிலும் மிகவும் வளர்ச்சி பெற்ற மக்கள் உள்ளனர், ஆனால் சில பலவீனங்களை வெளிப்படுத்தி விடுகின்றனர். ஆகவே இந்த பலவீனங்களை போக்கிட முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மார்க்கத்திற்கு முன்பாக உலக விவகாரங்களை ஒன்றுமற்றதாக கருதும் அளவிற்கு முற்றிலும் தூய்மையாகிவிடுவதே எமது போதனைகளின் நோக்கமாகும். இறைவனிடமிருந்து விலக்கிவிடும் எல்லா வகையான கவனமின்மையும் விலகிவிட வேண்டும். இந்த நிலை ஏற்படாத வரை ஆபத்து விலகுவதில்லை, இது நிம்மதிக்குரிய நிலையும் ஆகாது. எனவே நாம் குறிப்பாக நம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும். நமது நிலைகளை இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொள்வது அவசியமாகும். அல்லாஹ் தஆலா நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை நல்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله